இந்த சங்கீதம் 119 படிச்சுட்டு வரோம். நம்ம கிளாஸஸா பிரிச்சிருக்கோம். மூணாவது கிளாஸ்ல நம்ம இருக்கிறோம். அந்த ரெண்டாவது கிளாஸ்ல அவர் பெரிய உறுதிகள்லாம் எடுத்தவர். அதுக்கு பொருத்தமாக இப்போ மூணாவது கிளாஸ் ஆரம்பத்திலேயே ஜபத்தோடு அவர் ஆரம்பிக்கிறத நாம் பார்க்கிறோம். 17வது வசனத்துல அடியேனுக்கு அனுகூலமா இருக்கும், அப்பொழுது நான் பிழைத்து உமது வசனத்தை கை கொள்ளுவேன். வாழ்க்கையில நாம் பிழைக்கிறது, ஒவ்வொரு மூச்சும் நமக்கு கிடைக்கிறது, ஜீவன சுவாசத்தை கொடுக்கிறது, அது ஆண்டவருடைய தாராளத்தினால்தான் என்பதை அவர் உணர்ந்து அந்த ஆண்டவர்கிட்ட நான் பிழைக்கும்படி எனக்கு தாராளமாய் இருங்க. அந்த பிழைப்பின் நோக்கம் என்ன சொல்றார், உங்களுடைய வசனத்தை நான் கை கொள்ளணும். அந்த நோக்கத்தை இன்னும் வலுத்தமாக மேன்மைப்படுத்துவதற்காக அதுக்கு ஒட்டி 18வது வசனத்துல இன்னொரு ஜபத்தை அவர் சொல்றார். ரொம்ப அருமையான ஜபம். உமது வேதத்தில் உள்ள அதிசயங்களை நான் பார்க்கும்படி என் கண்களை திறந்தரலும். இத நம்ம புரிஞ்சுக்கிட்டோம்னா ஒவ்வொரு தடவையும் பைபிள வாசிக்கும் போது சாமனை கேட்கும் போது நமக்கு மூச்சு மாதிரி நம்மள அறியாமையே நாம் செய்ய வேண்டிய ஒரு ஜபம். அப்படிதான் செய்வோம் இந்த ஜபத்தை நம்ம புரிஞ்சுக்கிட்டோம்னா. இதுவும் தொடர்ந்து சொல்லி வருகிற தொடர்பை பார்க்கணும். ஆண்டவர் என்கிட்ட தாராளமா இருங்க, உங்களுடைய தாராளத்தினால என்னை பிழைக்கிறது மாத்திரம் இல்ல, அந்த தாராளத்தினால என் கண்களை திறங்க. ஆண்டவரே, நான் வேதத்தை படிக்கலாம், வேதத்தை படிக்கலாம், ஆனா அதுல எத்தனையோ காரியங்கள் பார்க்கலாம், ஆனா நீங்க கண்ணை திறந்தாதான் அதுல கவர்ச்சிகரமான அற்புதமான அதிசயமான காரியங்களை நான் பார்க்க முடியும். அநேக பேருக்கு அது பார்க்க முடியறதில்லை. தாவீது நம்புறாரு, எத்தனையோ அதிசயமான காரியங்கள் வேதத்துல இருக்கு, அதை நான் புரிந்து கொள்ளணும் அனுபவிக்கிறோம் என்பதற்காக இந்த ஜபத்தை ஏறெடுக்கிறார். இந்த ஜபத்துல ரெண்டு காரியங்கள் இருக்கிறத நாம் பார்க்கலாம். ரெண்டு தலைப்புல அதை யோசிக்கலாம். ஒன்னு, என் கண்களை திறந்துடலுங்க அப்படின்றது என்ன அர்த்தம். அந்த கண்ணை திறப்பதனால் வருகிற நன்மை பலன் என்ன, அதையும் அதில் சொல்லுகிறாரு. முதலாவது கண்ணை திறக்கிறதுனா என்ன, அவருக்குதான் நல்லா கண்ணு தெரியுது, என்ன திறக்க சொல்றாரு அப்படின்னா, இது ஒரு ஆவிக்குரிய கண்களை திறக்கும்படி. அப்பனா தாவீது வந்து ஆவிக்குரிய கண் திறக்கப்படலையா, இன்னும் மறுஜென்மம் அடையலையா அப்படின்ற கேள்வியெல்லாம் நமக்கு வரும். முதலாவது என்ன புரிஞ்சுக்கணும், தாவீது வந்து வேதத்தின் தெளிவான தன்மையை இங்க ஒன்னும் குறைவுபடுத்தல. வேதம் தெளிவுள்ளது, வேதத்துல எந்த விதமான தவறும் இல்லை, தெளிவா நாம் புரிந்து அறிந்து கொள்ள வண்ணத்துல தான் வேதத்தை கொடுத்திருக்கிறார். ஆனா இயற்கையா பாவியா இருக்கிற நீங்களும் நானும் பாவத்துல குருடாக்கப்பட்ட நீங்களும் நானும் பிரச்சனை நம்ம கிட்ட தான் இருக்கு. ஒருத்தர் குருடா இருந்துகிட்டு சூரியனே தெரிய, சூரியனே ஆண்டவர் காமிக்கல கண்ணுல, அவர் மறைச்சியே வச்சிருக்கிறார், கண்ணுக்கே தெரிய மாட்டேங்குது அப்படின்னா பிரச்சனை யாரு, என்ன முட்டாள அவர், பிரச்சனை சூரியன்கிட்ட இல்ல, நீ குருடன். அதே மாதிரி வேதத்துல வெளிச்சத்துக்கு குறைவு இல்ல, வேதம் பிரகாசிக்குது சூரியனாக, ஆனா குருடர்கள் தான் அதை பார்க்க முடியாம இருக்கிறார் இல்லைங்களா. அதனால வேதத்தினுடைய தெளிவான தன்மையை குறைவுபடுத்தல. அதனாலதான் உன் வேதத்தை எனக்கு தெளிவுபடுத்தும்னு கேட்கல, அந்த வேதத்துல நான் புரிந்து கொள்ள என் கண்களை திறங்க. புது வெளிப்பாடுக்காக அவர் ஜெபிக்கல, அன்றுவரே என் கண்களை பிரகாசித்து புதுசா அதிசயமான காரியங்கள், உன் வேதத்துல ஏற்கனவே வெளிப்படுத்தின காரியங்களை தெளிவான பார்வையோடு உணர்வோடு புரிந்து கொள்ள பார்க்கும்படி எனக்கு உதவி செய்யுங்க. இந்த ஜபம் தாவீது செய்வதற்கு, இதுல செய்வதற்கு ஒரு உள்ளார்ந்த இம்ப்ளாய்டுவாங்க, இது உள்ளடக்கிய சில காரியங்கள், சில சத்தியங்களை அவர் உணர்ந்ததுனாலதான் இந்த ஜபத்தை அவர் செய்கிறார். என்ன, முதலாவது தாவீது உணர்ந்திருக்கிறாரு, ஆவிக்குரிய வாழ்க்கையில ஆவிக்குரிய விதமா தன் குருடா இருப்பதை அவர் உணர்ந்திருக்கிறார் இல்லைங்களா. அது வந்து வேதம் நமக்கு நம்முடைய குருட்டு தன்மையை சொல்லும் போது நம்ம ரொம்ப அதிர்ச்சி அடையும் படிக்குத்தான் நமக்கு சொல்லுது. ட்ரிபிள் பிளைண்ட்னஸ் சொல்லுவாங்க, அடிக்கு மேல அடி உளுந்து கண்ணு போயிருச்சுன்னா அப்படி இருக்கும், தேர்ட் டிகிரி பிளைண்ட்னஸ் சொல்லுவாங்க, கொஞ்சம் கூட பார்க்க முடியாத அளவுக்கு ஆவிக்குரிய விதத்துல குருடர்கள் தான். ஆதாம் பாவத்துல விழுந்ததுனால மூல பாவத்தினால் கூட ஆக்கப்பட்டோம், பரவி கூடர்களா இருக்கிறோம். இந்த உலகத்துல சிறந்த ஒண்ணு இந்த பிரபஞ்சத்தின் பிரபு நம்மளை குருடாக்கி வச்சிருக்கிறான். மூணாவது, பாவத்தின் மேல் நமக்கு இருக்கிற ஆசைனால, பாவத்தின் மேல் இருக்கிற அன்புனால் நாம் குருடாகி இருக்கிறோம். சரீர பிளைண்ட்னஸ் எவ்வளவு கொடுமை, நீங்க பாத்துருக்கீங்களா? கண்ணு தெரியாதவங்க யோ பாக்குறதுக்கே கொடுமையா இருக்கும். ஏன்னா எப்படிதான் வாழ்வாங்களோன்னு நமக்கு இருக்கும். ஆனா அதை விட 1000 மடங்கு மோசமானது ஆவிக்குரிய பிளைண்ட்னஸ். அந்த சரீர குருடா இருக்கிறவன், அந்த எனக்கு ஞாபகம் வருது அந்த சுவிசேஷத்துல பிளைண்ட் பாட்டிமியஸ், அவன் குருடு தன்மைய உணர்ந்து இயேசு போயிட்டு இருக்காரு கூட்டம்லாம் அவன திட்டுறாங்க. அவன் தாவீதின் குமாரனே, தாவீதின் குமாரனே, எனக்கு இறங்கும் இறங்கும்னு தன் கண்ணு தெரியாத வரைக்கும் உடல மன்ற ஆடிக்கிட்டு இருந்தான். ஏன்னா அந்த குருட்டுத்தன்மையை அவன் அறிந்ததுனாலதான், அவன் குருடா இருக்கிறான், அதனோட பார்வன் ஒன்னு இருக்குன்னு தெரிஞ்சதுனால தான் அவன் அப்படி கதறான். அது இல்லைன்னா கதற முடியுமா? இல்லைங்களா? பிறகையே குருடன் இப்படித்தான் நம்ம நினைச்சுக்கிட்டு இருந்துருவோம். அதே மாதிரி ஆவிக்கூறிய குருட்டுத்தனம் அநேக பேருக்கு தெரியுது இல்லை, அதை தெரிஞ்சவன் தான் இந்த ஜபத்தை செய்ய முடியும். இல்லைங்களா? நான் எவ்வளவு குருடா இருக்கிறேன்னு ஒருத்தன் உணர்ந்தா தான் அந்த உணர்வு, அந்த தேவை, அந்த தேவையினுடைய தீவிரமான உணர்வுனால வருகிற ஜபம் தான் இது. நான் குருடையா, பிரச்சனை என்னன்னா நம்ம குருடன்னு கூட நமக்கு தெரியாது. எல்லா குருடர்கள் காலனியில் இருக்கும் போது எல்லா குருடர்கள் நம்ம குருடன்னு தெரியாது. நமக்கு யாராவது இந்த வியாதி எவ்வளவு வினோதம் பாருங்களேன், நமக்கு நம்ம அடம் பிடிச்சி நம்ம குருடர்கள் இல்லைன்னு சாதிக்கிறதுல நம்ம உட்கார்ந்து இருக்கிறோம். அவ்வளவு மோசமான வியாதி, வினோதமான வியாதி. இந்த குருடு எப்படின்னா, ஒருவேளை நம்ம கண்ணை திறந்து ஏதாவது வெளிச்சம் பாக்குறதுக்கு நமக்கு பிடிக்கிறது இல்லை, வெளிச்சம் பிரகாசித்தாலும் இருளத்தான் விரும்புறாங்க இல்லைங்களா? அந்த மாதிரி குருடு நமக்கு. இயற்கையா நம்ம குருடா இருக்கிறவங்க யாராவது நம்மளை நடத்துவாங்களான்னு பார்ப்போம். இந்த குருட்டு தானே நான் யாரையும் அலமோதிக்கிட்டு எங்கனா போய் இடிப்பேன். குருடர்கள் குருடர்களை பின்பற்றி குழிக்குள்ள உழுவுறதுக்கு போற குருட்டுத்தானே, என்ன மோசம் பாருங்களேன். ஆவி சரீர குருடாவது ஓரளவுக்கு தெரியும், இத ஒத்துக்க மாட்டாங்க, இது குருடுன்னு உணர மாட்டாங்க, இது குருடுன்னு யாராவது சொன்னா கோபம் கூட வரும். இயேசு கிறிஸ்து வந்து அந்த பரிசேயர்களை பார்த்து நீங்கள் குருடர்கள் பயங்கரமா உங்களுக்கு கோவஞ்சு, நாங்க குருடர்களா அப்படின்னு. இந்த குருட்டுத்தனம், இயற்கையா பிறந்த குருட்டுத்தனம் ரட்சிப்புல நமக்கு ஓரளவுக்கு சுகப்படுதுதான். நான் குருடா இருந்தேன் பாக்குறேன், ஆனா பூரண சுகம் நமக்கு கிடைக்கிறது இல்லை. படிப்படியாக நம்ம வளர 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 தான் இந்த குருட்டுத்தனம் குறைஞ்சிட்டு போகுது. ஆனா கொஞ்சம் கொஞ்சமா நமக்கு தெரிய ஆரம்பிக்குது. தாவீது மறுஜன்ம அடைஞ்ச மனுஷன் தான், ஆனா அவருக்கு தெரியும் எத்தனையோ காரியங்கள். வேதத்துல அவர் புரிந்து சத்தியங்கள் அதிசயங்களை பார்த்தாலும் இன்னும் எவ்வளோ காரியம் பார்க்க முடியாத குருடா இருக்கிறேனே என்பதை உணர்ந்து இந்த ஜபத்தை அவர் செய்யறார். இதுல உள்ளடக்கியது என்ன? ஆழமான ஒரு உணர்வு, என்னுடைய இருளை குறித்த, என்னுடைய ஆவிக்குரிய மங்களான பார்வையை குறித்து. ஐயோ கண்ணே தெரிய மாட்டேன், வேதத்தை பார்க்கிற அதிசயங்களே தெரியலையே, எனக்கு சில நேரங்களில் போர் அடிக்குதே, ஒண்ணுமே புரியலையே, இதெல்லாம் எவ்வளவு அதிசயங்கள் புதையல்கள் இருக்கு, என் கண்ணுக்கு ஒன்னும் தெரிய மாட்டேன் என்ற ஒரு உணர்வு. இதை நான் நீக்க முடியாத இயலாமையின் உணர்வு. நிச்சயமா பூரணமா கடவுள் இதை ஜபம் பண்ணா நீக்குவார் என்ற நம்பிக்கை, இதெல்லாம் இருந்ததுனால தான் இந்த ஜபத்தை அவர் செய்யறார். ஆண்டவரே என் கண்களை திறங்க, என் கண்களை திறங்கனா அதுல இங்கிலீஷ்ல அன்வெயில் மைன் ஐஸ் அப்படின்னு எப்ரேயர் பாஷையில வருது. அப்படின்னா ரெண்டு வேலை அதுல ஈடுபட்டு இருக்கு. ஒன்னு நமக்கு நெகட்டிவா செய்ய வேண்டியது, நமக்கு கண்ணுக்கு முன்னாடி ஒரு கருப்பு திரை போடப்பட்டிருக்கிறது, அந்த திரையை எடுக்கணும். ரெண்டாவது நம்ம கண்ணுக்கு பிரகாசிப்புதலை கொடுக்கணும், பிரகாசிப்புதலை புகுத்தணும், வெளிச்சத்தை புகுத்தணும். ரெண்டு வேலை இருக்குது. ஒன்னு நம்ம கண்ணுக்கு முன்னாடி ஒரு திரை எங்க போட்டிருக்கு? 2 கொரிந்தியர் 3:14 யூதர்களை பத்தி பவுல் சொல்லும் போது அவர்கள் வேதத்தை பழையற்பாட மோசேவ வார வாரம் ஆயிரக்கணக்கான வருஷங்கள் படிச்சுக்கிட்டு வந்தாங்களாம். ஆனா அவ்வளவு படிச்சுட்டு வந்தாலும் வேதத்துல இயேசுடைய மகிமை ஏன் பார்க்க முடியல? ஏன்னா அவர்கள் கண்களுக்கு முன்பதாக இருதயத்துல ஒரு திரை போடப்பட்டிருக்கிறது. அது எடுத்தா தான் உங்களுக்கு தெரியும். அந்த திரை பலவிதமான திரை தான், நான் உங்களுக்கும் எனக்கும் கூட இருக்கிறது. சிலதை நான் விளக்குறேன். முதலாவது ஒரு ஆவிக்குரிய அறியாமையின் தேவை. ஒரு பிளாக் ஸ்கிரீன், பிளாக் ஸ்கிரீன் போட்டா ஏதாவது நமக்கு தெரியுமா? இல்ல. ஃபர்ஸ்ட் அந்த ஸ்கிரீனை அகற்றணும். அது ஆண்டவர் தான் செய்ய முடியும். நம்ம ஆவிக்குரிய அறியாமை. ஒரு இயற்கை மனுஷனாக வார்த்தைகளை பைபிள்ல வாசிக்கலாம், அறிவளவுக்கு பைபிளை புரிஞ்சுக்கலாம், ஆனா அது இதயத்தை தொட்டு இதயத்தை மறுரூபமாக்கக்கூடிய அறிவு பெற முடியுமா? முடியாது. இப்ப என் மகளுக்கு வந்து அங்க லெட்டர்ஸ் சொல்லி கொடுத்து வார்த்தைகளை சொல்லி கொடுக்கறோம். அந்த வார்த்தைகளா இப்ப படிக்கலாம் ஆரம்பிக்கிறான். கேலக்சின்றா, ஓஷன்ன்றா, ஸ்பெல்லிங்க கூட தெரியுது. ஓஷன், ஜூபிட்டர், மார்ஸ், இதெல்லாம் என்னன்னு ஓ சொல்லுது. அந்த வார்த்தைகளை நல்லா சொல்லுது, ஸ்பெல்லிங்கும் தெரியுது. ஆனா அந்த வார்த்தைகளுடைய அழுத்தம், அது எவ்வளவு இதுன்றது இதயத்துல உணர முடியுமா? அதுக்கு ஏதாவது உணர்வு இருக்க முடியுமா? இல்ல. ஏன்? அறியாம. அதே மாதிரி நீங்களும் நானும் பைபிள்ல இருக்கிற வார்த்தைகளை படிக்கலாம். அந்த வார்த்தைகள் மகிமை, இயேசு கிறிஸ்துவை பற்றி அறிகிற அறிவின் மேன்மை, கிருபை, பாவம், ஆனா அதை பத்தி எந்த உணர்வோ நமக்குள்ள இல்லாம இருக்கலாம். எந்த விதமான அனுபவபூர்வமான அறிவோ, பியூரிட்டன்ஸ் சொல்லுவாங்க, a saving knowledge, நம்மளை ரட்சிக்க நம்மளை மறுரூபமாக்க கூடிய அறிவு, ஆவிக்குரிய அறிவு, அது நமக்கு இல்லை. அதனாலதான் பைபிள் பல இடங்கள்ல அவர்கள் கண்டும் காணாதிருக்கிறார்கள், கேட்டும் கேளாதிருக்கிறார்கள். கேக்குறாங்க, படிக்கிறாங்க, வார்த்தைகள்லாம் புரியுது, ஆனா அவங்களுக்கு தெரியல. கேக்குறாங்க ஆனா கேட்கல, பாக்குறாங்க ஆனா பார்க்கல. ஞாபகம் வச்சுக்காங்க பைபிளுடைய டயலாக், பாக்குறாங்க ஆனா பார்க்கல, கேக்குறாங்க ஆனா அவங்க கேட்கல. என்னங்க அப்படின்னா, அப்போஸ்தலன் நடவடிக்கைகள் 28-26 வசனத்துல வருது, கேட்டுக்கொண்டு அவர்கள் கேளாம இருக்கிறார்கள், அது புரிய புரியாம இருக்கிறாங்க, பார்த்து கொண்டு அவர்கள் பகுத்தறியாம இருக்கிறார்கள். சத்தியங்கள் எவ்வளவுதான் தெளிவா விளக்கினாலும், எவ்வளவுதான் பவர்ஃபுல்லா அழுத்த பார்த்தாலும், அதன் வார்த்தைகள் எல்லாம் எவ்வளவு திறமையா அவங்களுக்கு புரிஞ்சுக்கிட்டு, வசனம் புரிஞ்சிச்சு, இது பகுதிகள் தலைப்பு எல்லாம் புரிஞ்சிச்சு, மெசேஜ் எல்லாம் நல்லா புரிஞ்சிச்சு, ஆனா அந்த வசனம் தங்க இருதயத்துல பாய்ந்து அது ஆவிக்குரிய நன்மை ஏற்படுத்துற அளவுக்கு அதை பார்த்தாங்களா, புரிஞ்சுக்கிட்டாங்களா? இல்ல, புரிஞ்சுக்கல. பார்த்தாங்க, கேட்டாங்க, ஆனா பார்க்கல, கேட்கல. அதான் பைபிள் சொல்லுது. பாருங்க, நம்ம சொல்லலாம், ஆண்டவர் கஷ்டங்களுக்கு மத்தியில் தேவனை விசுவாசிக்க வேண்டும், புயல்களுக்கு மத்தியில் உறுதியாக நிற்க வேண்டும். ஒரு புயல் வரட்டுமே, என்ன ஆயிடும்? என்னையும் சேர்த்துதான் சொல்றேன். ஒரு கஷ்டம்னு வந்துச்சுன்னா, கடவுள் எங்க போனாருன்னு தெரியல, கப்பாறை எங்க போச்சுன்னு தெரியல, அது கஷ்டம்தான் மலமா தெரியுது. நமக்கு விசுவாசம் எங்கதான் போச்சுன்னு தெரியல, விசுவாசமே இருக்கான்னு கூட தெரியல. கஷ்டம் வராத வரைக்கும் விசுவாசம் ரொம்ப இருக்கும். கஷ்டம் வந்துச்சுனாதான் விசுவாசத்துக்கு அட்ரஸ் தெரியறது இல்ல, எங்க போச்சுன்னு தெரியாது. நம்ம பாடலாம், பிரசங்கம் பண்ணலாம், உலகத்தின் மாயை, பாவத்தின் தீமை, ஜெருசா பேசிக்கிற மாதிரி, பாப்புலேஷன் ஆஃப் த வேர்ல்ட், ஓஷன், பிளானட், ஜூபிட்டர் பேசிட்டு இருக்கலாம். ஆனா அது உள்ளார்ந்த இதயத்தை பாதிக்குதா, உணர்வு இருக்குதா, அதோட மேன்மை தெரியுதா? இல்ல. ஆவிக்குரிய அறியாமை. கடவுள் தான் இதை நீக்க முடியும், கடவுள் தான் இதை நீக்க முடியும். பாருங்களா, ஒரு வசனம் இருக்கு, அருமையான வசனம், நீங்க நோட் பண்ணிட்டு அப்புறம் பார்க்கலாம். உபாகமம் 29:2-4 வரைக்கும் பவுல் இஸ்ரவேல் ஜன, பவுல் மோச இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்து சொல்றாரு, கர்த்தர் செய்த சகல அதிசயங்களையும் எகிப்துல உங்க சொந்த கண்ணால் நீங்க பார்த்தீங்க. அவர் பாரோக்கு என்ன செஞ்சாரு, அவனுடைய ராணுவத்துக்கு, அவனுடைய நாட்டுக்கு என்ன செய்தாரு, மாபெரும் வாதைகள் உங்க கண்ணுக்கு முன்பதாகவே நடந்தது, அடையாளங்களையும் அதிசயங்களையும் பாத்தீங்க, பாத்தீங்கல்ல, பாத்தீங்க. 4வது வசனத்துல என்ன சொல்ற தெரியுமா, 29:4, ஆகிலும் கர்த்தர் உங்களுக்கு உணரத்தக்க இதயத்தையும், காணத்தக்க கண்களையும், கேட்கத்தக்க காதுகளையும் இந்நாள் வரைக்கும் கொடுக்கவில்லை. இதெல்லாம் பாத்தீங்க, இதெல்லாம் கேட்டீங்க, ஆனா இந்நாள் வரைக்கும் ஆண்டவர் உங்களுக்கு என்ன கொடுக்கல, உணர்ற இதயமும் பாக்குற கண்களும் பாத்தீங்கல்ல, ஆனா பாக்கலையே. ஆண்டவர் கொடுக்கலன்னா பார்க்கல, ஆண்டவர் கொடுக்கலன்னா கேட்கல. அந்த தாவீது உணர்றாருங்க, அது ஆண்டவர் கொடுக்கலன்னா பாக்குற விதத்துல பார்க்க முடியாது, கேட்கிற விதத்துல கேட்க முடியாது. அதனாலதான் தாவீது தன்னுடைய குருட்டுத்தன்மையை உணர்ந்து எவ்வளவு படிச்சாலும் எவ்வளவு வாசிச்சாலும் இதயத்தை பாதிச்சு மறுரூபம் ஆக்கல ஆண்டவரே, நீங்க தான் பார்க்கணும், அது நீங்க திறந்தாத்தான் எனக்கு இதயத்துல அதை உணர முடியும். நீங்க செய்யலன்னா நடக்கா தருங்க, அது முதல் திரையை எடுக்கணும். ஏன்னா ஆவிக்குரிய அறியாமை நமக்கு இருக்கிறது, அந்த திரையை அவர் தான் எடுக்க முடியும். ரெண்டாவது ஆவிக்குரிய பிரகாசிப்புதல் நமக்கு வேணும், அதுக்குதான் ஜெபம் பண்றாரு. இந்த ஆவிக்குரிய பிரகாசிப்புதலுக்கு இருக்கக்கூடிய மிக பெரிய தடை நமக்கு இருக்கக்கூடிய அறிவு சார்ந்த மாம்ச ஆவிக்குரிய அறிவு மாம்ச அறிவு. மாம்ச அறிவு மிகப்பெரிய தடை ஆவிக்குரிய அறிவுக்கு. மாம்சத்துக்கும் ஆவிக்கும் விரோதம்ன்ற மாதிரி எப்போ மாம்ச அறிவுல ரொம்ப நம்ம இருக்கிறோமோ ஆவிக்குரிய அறிவு நமக்கு கிடைக்காது. அப்படின்னா என்ன மாம்ச அறிவுனா, மாம்ச அறிவுனா வெறும் தலையில ஒண்டி புரிஞ்சுக்கிட்டு அதை பத்தி ரொம்ப அறிவு பெருமையை கொண்டு வருதுன்னு கொரிந்தியர்ல சொல்ற தந்திரமான பெருமை. எவ்வளவு படிச்சிருக்கோம் அந்த வார்த்தைகள் கருத்தும் தெரியும், அதை எனக்கு தெரியும், அந்த சாமனை கேட்டது தானே. ஆகவே நம்ம படிச்சது அறிஞ்சது எந்த புக்ல படிச்சது அதை படிச்சது எல்லாம் தெரியும் நம்ம நினைச்சுக்கிறோம். கிருபை போதகங்கள் தெரியும், பைபிள் மத்த எல்லாம் படிச்சிருக்கிறோம், எத்தனை வருஷம் வாசிச்சிருக்கிறோம், 1689 தெரியும், கேட்டிருக்கிறோம். அந்த பெருமை, அந்த மாம்ச அறிவு தருகிற பெருமை பிரகாசிப்பிதழுக்கு மிக பெரிய தெரியும். நினைக்கும் போது ஏங்க அவ அறிவு குருடான்னு உணர்வான், அவனுக்கு லாஜிக்கலா எல்லாம் புரியுது, வசனத்தை கேட்டுக்கிறான், ஆனா அது ரட்சிக்கிற அறிவு கொடுத்துச்சா, அதை கேட்டேன் அதை கேட்டேன், அது ஒண்ணு ஆபத்து பாருங்களேன். இதுதான் ஆபத்து, பாக்குறோன்னு சொல்லிக்கிட்டு பார்க்காத குருட. பரிசேயர்கள் அப்படித்தான் இருந்தாங்க. ஆண்ட பெருமையில அறிவின் பெருமை அவங்களுக்கு, ஏன்னா போதகர்களாக ரபிகளாக மக்களுக்கு கற்பிக்கிறவர்களாக அவங்க இருந்தோம். ஆண்டவர் அவங்களை என்ன சொன்னாரு, எல்லாம் எங்களுக்கு தெரியும் போது யோவான் 9:39 சொல்றாரு, நியாய தீர்ப்புக்கே இந்த உலகத்துக்குள் நான் வந்தேன், காணுகிறவர்கள் காணாதபடி, காணாதவர்கள் காணுகிறவர்கள் குருடாகும்படி, காணாதவர்கள் காணும்படி. நீ பாக்குறன்னு தெரியுமா, புரியும் நினைச்சுக்கிட்டு இருக்கியா, உனக்கு எல்லாம் தெரியும், எல்லாம் தெளிவன்னு நினைச்சுக்கிட்டு எல்லாம் உனக்கு தெரியும், அப்படின்னா நீ குருடன் தான். நீ பார்த்துக்கிட்டே பார்க்காத குருடன், பார்க்கா முடியலையேன்னு சொல்லுகிறவங்க தான் பார்க்க முடியும் பாருங்கள. அதுதான் அந்த இது திரையை நீக்கணும். முதலாவது அறியாமையின் திரை, ரெண்டாவது இந்த மாம்ச அறிவின் திரை அது கொடுக்கிற பெருமை, மூணாவது நமக்கு இருக்கிற புரிஞ்சுது எது சார்ந்து தவறான அபிப்பிராயங்கள், பாவத்தின் மேல நமக்கு இருக்கிற அன்பு, உலக நேசம், இதெல்லாம் நமக்கு சத்திய வெளிச்சம் கொடுக்காதபடிக்கு நம்மளே தடை பண்ணிக்கிறோம், திரைய போட்டுக்கிறோம். அடுத்ததாக நமக்கு இருக்கிற இந்த பிரிஜுடு பாவத்தின் மேல உலக நேசத்தின் மேல இருக்கிற நமக்கு இருக்கிற இந்த பற்று, இப்பிரபஞ்சத்தின் பிரபு குருடாக்கி இருக்கிறான்னு இயேசு சொன்னாரு. இந்த பரிசேயர்களுக்கு சொல்லும் போது தேவனையும் உலக பொருளையும் மேமோத் பணத்தையும் நீங்க ஒன்னு ரெண்டுக்கும் ஊழியம் செய்ய முடியாதுன்னு சொல்லும் போது லூக்கா 16:14 அந்த பரிசேயர்களுக்கு ரொம்ப குத்துச்சா, ரொம்ப கோவம் வந்துச்சா, இயேசுவை நிராகரிச்சாங்களா இதனால. ஏன் அது காரணம் போட்டிருக்கா, அவங்க ரொம்ப பொருளாச பிடிச்சவங்க. இதே விதத்துல தான் சத்தியம் நம்ம கண்ணை திறக்கணும்னு வரும்போது, நம்மளை பரிசுத்தம் ஆக்கணும் வெளிச்சம் கொடுக்கணும்னு வரும்போது, நம்ம ஒரு சில நம்ம பொருளாசையோ இச்சையோ எதுமேலையோ பயங்கர பாவ அன்பு ஆசை வச்சிருக்கும் போது அந்த சத்தியத்தை நம்ம அநேக நேரத்துல அந்நியாயத்துல அடக்கி வைக்க பார்க்கறது, அதுக்கு இடம் கொடுக்கறது இல்லை. வேலை செய்யறதுக்கு நம்ம கண்ணையே துறக்கிறதுக்கு விரும்புறது இல்லை, வெளிச்சத்தை பார்க்க விரும்புறது இல்லை. ஏன்னா அதுல மூளை முழுகி போயிருக்கும் போது, நம்ம இந்த உலகத்திலேயே முழுகி இந்த உலகமே நமக்கு எல்லாமே மங்களா மேகங்கள் மறைச்சிருக்கும் போது, வரப்போற உலகத்தின் மகிமையும் அதிசயமும் நமக்கு எப்படி தெரிய முடியும்? அப்படி இருக்கக்கூடாது. வரப்போற உலகத்தை பாருன்னு ஆண்டவர் கூப்பிட்டா நம்ம பார்க்க மறுக்கிறோம், வெளிச்சத்தை பார்க்க மறுக்கிறோம். அதனாலதான் இந்த திரைகள்லாம் இந்த ஜபத்துல முதல்ல என்ன சொல்ற, இந்த திரையெல்லாம் நீக்கணும், நெகட்டிவா திரையை நீக்கி பாசிட்டிவா என்ன செய்யணும், எனக்கு பிரகாசிப்புதலை கொடுங்க ஆண்டவரே. எவ்வளவுதான் திறமையா ஷார்ப்பா இன்டலெக்சுவலா நான் இருந்தாலும், எவ்வளவுதான் நான் வாசிச்சாலும், எத்தனை புத்தகங்கள் வாசிச்சாலும், உங்களுடைய தெய்வீக பிரகாசிப்புதல் இல்லைன்னா நான் ஒரு குருடன். இந்த அறிவு படிப்படியா வருவதனால் இந்த ஜபம் நம்ம வாழ்க்கையெல்லாம் இருக்கணும். ஒரு குருடனா நீ உணர்ந்தாதான் உணர்வோடு இந்த சும்மா பேச்சுக்கு இந்த ஜபத்தை பண்ணலாம். நீ குருடன்னு உணர்ந்து உனக்கு தேவை இருக்கு, பார்க்க வேண்டி பார்த்துட்டு பார்க்காம போயிடக்கூடாது. அந்த வித்தை நடக்கும். அப்படி இருக்க கூடாதுன்னா நான் குருட ஆண்டவரே எனக்கு சொல்லி கொடுங்க, கண்களை திறங்கன்னு வாழ்க்கையெல்லாம் செய்ய வேண்டிய ஜபம். எப்போ நமக்கு தெரியுதுன்னு நினைக்கிறோமோ, எப்போ இந்த ஜபம் தேவையில்லைன்னு நினைக்கிறோமோ அப்பதான் வந்துச்சு ஆபத்து. இது வெறும் அறிவு சார்ந்த ஒரு இது இல்லைங்களா, இது வெறும் வார்த்தைகளை தெரிஞ்சுக்கிட்டு கிளி சொல்ல மாதிரி சொல்றது இல்லை. இன்னொன்னு டாக்மேட்டிக் நாலேஜ், ரொம்ப உறுதியா நம்புவாங்க. அதிகமா படிச்சதுனால, லாஜிக்கலா யோசிச்சதுனால அவங்களுக்கு ரொம்ப உறுதியா நம்புவாங்க. ஏன்னா இயற்கையாவே வேதம் வந்து தனக்கே ஆதாரமா இருப்பதுனால சில பேர் அந்த அறிவை, காமன் சென்ஸ், பொதுவான அறிவை பயன்படுத்தி பயங்கரமா உறுதியா இருப்பாங்க சத்தியத்தை பத்தி. ஆனா அந்த உறுதி நிலைமைக்கு கூட வந்துடலாம். ஆனா அந்த உறுதி நிலைமை பிரகாசிப்பிதல் கொடுக்கக்கூடிய மாற்றத்தை அது கொடுக்க முடியாது. சில பேர் அந்த அஷூரன்ஸ்லயே நாங்க விசுவாசி நினைச்சிருப்போம், ஆனா அந்த சத்தியத்தின் வல்லமை ஆளுகை எந்த அளவுக்கு உன்னை பாதிச்சிருக்கு அதை பொறுத்து தான். என்ன இந்த பிரகாசிப்பிதல் அதையெல்லாம் கடந்து இது ஒரு அனுபவ பூர்வமான, ஆத்மார்த்தமான, உணர்ச்சி பூர்வமான அறிவு. ஒரு காரியத்தை சொல்றது வார்த்தையில சொல்றது இல்ல, அந்த காரியம் சொல்லுகிற காரியம் என்னன்னு ஒரு உணர்வு இருப்பது, அது எவ்வளவு சிறந்தது என்பதை உணர்வது. நம்ம இருதயத்துல உணர்றது இல்ல, வெறும் அறிவுல அந்த சத்தியத்தை வைத்திருப்பது மாத்திரம் இல்ல, அந்த சத்தியம் இந்த ஸ்டேஜ் அடைவாங்கன்னா அந்த சத்தியம் நம்மளை ஆட்கொள்ளு, நம்ம மனதை ஆட்கொள்ளுகிற ஒரு ஸ்டேஜ். தேவ பக்தியின் வேசத்தை தரித்து அதனுடைய பலனை மறுதளிக்கிறார்கள்ன்றது மாதிரி இல்ல, பிரகாசிப்பிடப்பட்டவர்கள் அந்த பலன் அவங்களுக்குள்ள வேலை செய்யும். வேதம் பல இடங்கள் இதை பத்தி பேசுது இல்லைங்களா. யோவான் 6:44 சொல்றாரு, நீங்க ஏன் என்கிட்ட வரமாட்டேன்றீங்க தெரியுமா, என் பிதா நாள் நீங்கள் கற்பிக்கப்பட வேண்டும். ஒருவன் பிதா இருக்காவிட்டால் அவன் என்னிடத்தில் வரமாட்டான், பிதா அவர்களுக்கு கற்பித்து என்கிட்ட கொண்டு வருவான். இயேசுடைய மகிமை, அவருடைய மகத்துவம், அவருடைய கவர்ச்சி, விரும்பத்தன்மை வந்து பிதா ஒருத்தனுக்கு கற்றுக் கொடுத்தா தான் வருவான், இல்லைனா அவன் வரமாட்டான். வெறும் அறிவை பத்தி வரலாற்று இயேசுவை படிச்சாலும் அவனுக்கு கவர்ச்சியா இருக்காது. பேதுருவே மாம்சமும் ரத்தமும் இது உனக்கு வெளிப்படுத்தவில்லை, என் பிதா இதை வெளிப்படுத்தினார். இது நாங்க பிரகாசிப்பிதல், யாருக்கு அந்த பிரகாசித்துதல் தேவன் கொடுக்கிறாரோ அவங்க இயேசு, அவங்களுக்கு பவுல் சொன்ன மாதிரி இயேசு கிறிஸ்துவ அறிகிற அறிவின் மேன்மைக்கு எல்லாவற்றையும் குப்பையாக எண்ணுவேன். அப்படி ஆயிரலாம் அவங்களுக்கு. ஒரு அனுபவ பூர்வமான இது வரும் அறியறது பாக்குறது மாத்திரம் இல்ல. பேதுரு என்ன கூட சொல்றாரு, 1 பேதுரு 2:3, கர்த்தர் நல்லவென்று ருசித்து பார்ப்பது, வாயில ருச்ச மாதிரி இருக்கும் டேஸ்ட். அதனாலதான் தாவீதுடைய ஜபம், உமது வேதத்தில் உள்ள அதிசயங்களை நான் பார்க்கும்படி என் கண்களை திறந்துருங்க. வண்டரஸ்டிங் வேதம் போது இப்ப இது பாக்குறோம். 1வது என்ன பாக்குறோம், இது கண்களை திறக்கிறது தான் என்னன்னு பார்த்துட்டோம். உணர்ந்து அதுக்குள்ள அடங்கிய காரியம் என்ன, ஒரு குருட மாதிரி உணர்ந்தவன் தான் அதை கேட்பான். அதோட விளைவு என்ன, அதிசயமான காரியங்கள், வண்டரஸ்டிங். உங்களுடைய பிரமாணத்தில் நின்று போட்டிருக்கு, வேதத்துக்கு அது பயன்படுத்துகிறது. வேதமே ஒரு அதிசய புத்தகம் தான், ஒரு அதிசய தேசம் தான் இல்லைங்களா. தாவீதுக்கு தெரியும் எத்தனையோ பொக்கிஷங்கள் புதைந்து இருக்கிறது, அதெல்லாம் நான் இன்னும் தெரியல. அதெல்லாம் எனக்கு யோசிச்சு பாருங்க, இந்த சங்கீதத்தை எழுதினவருக்கே இன்னும் எவ்வளவு தெரியல. நம்ம இந்த நிலைமைக்கே வரல, 3rd standard அவர் அப்படி இருக்கிறார். எத்தனையோ ரகசியங்கள், மர்மங்கள் மறைஞ்சிருக்கிறது, அதிசயங்கள் மறைஞ்சிருக்கிறது. ஒரு அதிசயத்தின் உலகம் வேதம். ஆனா அவ்வளோ இருந்தாலும் ஒரு கண்ணு தெரியாம இருந்தா என்ன பிரயோஜனம், யோசிச்சு பாருங்களேன். எத்தனையோ கற்பனைகள் முழு வேதமே. அந்த போன வாட்டி ரட்சிக்கிற விசுவாசம் படிக்கும் போது தேவனுடைய மகத்துவமான குணாதிசயங்கள் அற்புத விதமாக, இயேசு கிறிஸ்துவுடைய மேன்மையோ, பரிசுத்தாவியினுடைய கிரியைகளோ அதிசயமா மனசுல அவன் கண்களுக்கு தெரிஞ்சு தெய்வீக அன்பும் சந்தோஷமும் சமாதானமும் அவனுக்குள்ள ஏற்படும். இதுதான் இல்லுமினேஷன், டிவைன் இல்லுமினேஷன். ஆவிக்குரிய பிரகாசிப்பிதல். இதுக்காக தான் கேட்கிறேன். நம்ம ஏற்கனவே பவுல் இதை படிக்கும் போது நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன், இது வந்து அப்ராப்ரியேட்டிங் நாலேஜ், தனக்கு சொந்தமாக்கி கொள்ற நாலேஜ். பொதுவா படிச்சோம், பொதுவா போனோம்னு இல்ல, ஒரு காரியத்தை படிச்சோம்னா இந்த பிரகாசிப்பிதல் இருந்தா என்ன செய்யுமா, அந்த பிரகாசிப்பிதல் தான் நமக்கு கொடுக்குதான் ஞானம். அதை அந்த படிச்ச காரியத்தை நம்ம சொந்த அனுபவிக்கிற சூழ்நிலையில அதை எப்படி பயன்படுத்துவது. ஒரு வாக்கு தத்துவத்தை படிச்சோம்னா பலவீனத்துல நம்ம எப்படி பலன் அடையிறது, உபத்திரவத்துல நம்ம எப்படி ஆறுதல் அடையிறது, எப்படி வழிநடத்தல பெறுறதுன்னு இந்த பிரகாசிப்பிதல் தான் நம்ம வாழ்க்கைக்கு பர்டிகுலரா அப்ராப்ரியேட் பண்றது. நமக்கு சொந்தமா அந்த சத்தியத்தையே வளைச்சு போட்டுக்கிட்டு தனக்கு சொந்தமாக்கிக்கிற ஞானத்தை கொடுக்கறது இந்த பிரகாசிப்பிதல் தான். எத்தனையோ வேறு ரொம்ப அறிவுகளை சேர்த்து வச்சிருப்பாங்க, வாழ்க்கை ஒன்னும் மாறாது. சீரழிவு தெரியும், தேவனுடைய குணாதிசயங்கள் தெரியும், மீட்பு தெரியும், ரட்சிப்பின் படிமுறைகள் தெரியும், ஆனா ஒண்ணுமே அதுல ஒண்ணும் செய்யாது வாழ்க்கையில. அதெல்லாம் வெறும் அறிவுல இருக்கும், பேச்சுக்கு ஏதாவது பேச்சு கொடுக்கறதுக்கு அது தெரியும் அது தெரியும் நல்லா பேசுவாங்க. அதை பத்தி நல்லா வாழ்க்கையில ஒன்னும் அப்ராப்ரியேட்டிங்கா இருக்காரு. அது இதயத்தை பாதிக்கிறதா, இதயத்தை அந்த சத்தியத்துக்கு ஏற்றபடி உணர்ச்சிகள் மனசுல வர்றதா இருக்கும், வெறுமையா வறண்ட விதத்துல அது இருக்காது அவங்களுக்கு. அது தங்களை மறுரூபமாக்கக்கூடிய சத்தியம். கண்ணாடியில் பார்த்து ஒரு மகிமையின் மேல் இன்னொரு மகிமை போற மாதிரி ஒரு யோவான் 2:3 சொல்றாரு, தேவனை அறியுவேன் என்று சொல்லி அவர் கற்பனையை கீழ்படியாதவன் பொய்யனா இருக்கிறான். ஏன் தேவனை பிரகாசிப்பிதல் மூலமா ஒருத்த அறிஞ்சானா அந்த தேவனுடைய பார்வை, அந்த தேவனுடைய அதிசயம், அவருடைய கற்பனையுடைய கீழ்படியுடைய பாக்கியம் எல்லாம் அறிந்தவன். அவன் எவ்வளவுதான் இச்சைகள் இருந்தாலும் அதை கட்டுப்படுத்துகிற வல்லமை அந்த அறிவு அவனுக்கு கொடுக்குது, அந்த பிரகாசிப்பிதல் அவனுக்கு கொடுக்குது. அவன் மனசாட்சியை சுத்தப்படுத்தி அந்த கற்பனையை கீழ்படியா அவனுக்கு உந்தது அந்த அறிவு. தேவனை அறியான்னு தெரிஞ்சுக்கிட்டு கீழ்படியாம இருந்தா அவன் அறியல போய் சொல்றான், அவனுக்கு பிரகாசிப்புதல இல்ல. இந்த பிரகாசிப்பிதல் அறிவு அது கொடுக்குதுங்க, அதை நமக்கு ஜபிக்கவான பெரிய இம்பார்ட்டன்ஸ். நம்ம அறிய வேண்டியது, நாம் அறியாத காரியங்கள், அறிந்தது கையளவு அறியாதது கடல் அளவுன்னும் போது வேதத்துல நாம் அறியாதது எத்தனையோ புதைந்து கிடக்கிறது. அதை நம்ம நம்பினாத்தான் நம்ம அதுக்காக ஜெபம் பண்ணுவோம் இல்லையா. முதலாவது நம்ம குருடர்கள்னு உணரணும், புதையெல்லாம் இருக்குதுன்னு தெரிஞ்சா எங்க தெரியுது எனக்கு ஒண்ணும் தெரியலையா, நீ குருடா இருக்கேன்னு அதை உணர்ந்தா தானே அந்த ஜெபம் நமக்கு வரும். அதை நம்ம உணர்ந்தோம். பயன்பாடுகளா 2-3 காரியம் சொல்லி முடிக்கிறேன். இந்த என்ன காரியம் நம்ம படிக்கிறோம், எத்தனையோ வசனங்களை கேட்டு, எத்தனையோ பிரசங்களை கேட்டு, எத்தனையோ தெளிவான பிரசங்களை கேட்டு ரெகுலரா படிச்சோம், அதுக்கு தேவையான பலன் அது ஏன் வேலை செய்யறது இல்லைன்றதுக்கு காரணம் நமக்கு புரியுதா? ஏன்னா தேவனால் பிரகாசிப்பிக்கப்படல கற்பிக்கப்படலன்னா எந்த டீச்சிங்கும் அவ்வளவு உபயோகமா இருக்காதுங்க. எவ்வளவுதான் படிச்சாலும் சரி, அது இல்லுமினேஷன். கடவுளால் தாவீது மாதிரி நம்ம ஜபம் பண்ண வேண்டிய எவ்வளவு அவசியம்னு நம்ம புரிஞ்சுக்கிறோமா? நம்ம வேதத்தை படிக்கும் போதும் சரி, ஒரு பிரசங்கத்துக்கு ஆயத்தம் ஆகுறமோ சரி, வேதத்தை படிச்சு ஒரு சேமனை கேட்கறதுக்கு வரமோ சரி, ஆண்டவரே உங்களுடைய வேதத்தில் அதிசயங்களை காண நான் பார்க்கும்படி என் கண்களை திறந்துருங்க. ஓபன் மை ஐஸ், ஓபன் மை ஐஸ். நம்ம படிக்கிறோமா? நம்ம ஆண்டவர்ல சார்ந்து மனுஷன்ல இல்ல, ஆண்டவர் எவ்வளவுதான் மனுஷன் பேசினால எவ்வளவுதான் இது பிரசங்கம் தெளிவா இருந்தாலும் ஆண்டவர் அதை எனக்கு பிரகாசிப்பிதல் கொடுக்கலனா இந்த மாம்ச பெருமை நமக்கு கேட்டதுதான சத்தியான உக்காரணம். நிறைய நேரங்கள்ல ஐயோ சொன்னதே சொல், அவர் பேசும் போது எனக்கு ஆண்டவர் பிரகாசிப்புதல் கொடுக்கணும், அந்த வார்த்தையை அந்த பலவீன வார்த்தைகளை வச்சுதான் கொடுப்பாருன்ற ஜபத்தோடு கேட்கிறவர்களா நான் யோசிப்பாரு. எந்த தேவன் இருளிலிருந்து ஒளியை பிரகாசிக்க செய்தாரோ அந்த தேவன் இயேசு கிறிஸ்துவுடைய மகிமையை நம்ம இதயங்களில் பிரகாசிப்பிக்க செய்கிற தேவன் அப்படின்னு சொல்லுது. எவ்வளவு பெரிய ஆசீர்வாதம், இயேசு கிறிஸ்துக்குள்ள சகல பொக்கிஷங்களும் இருக்குன்ற பிரகாசிப்புதல் நமக்கு ஏற்படணுமே. பவுல் சொல்றாரே, பவுல் அடிக்கடி ஜெபம் பண்றது இதுக்குதானே, தேவன் உங்களுக்கு உங்களுடைய அழைப்பின் மகிமையை நீங்கள் அறிந்து கொள்ளணும்னு பிரகாசமுள்ள கண்களை கொடுக்கணும். வெறும் தாவீதோண்டியா புளியை பாண்டி எவ்வளவு பாக்குறோம் இந்த ஜபத்தை இல்லைங்களா? ஆகவே நம்முடைய குருட்டு தண்ணி இது ஜபம் பண்ணணும்னு ஓகே, இல்லமே மந்திரமா அது ஜபம் பண்றது இல்ல, அந்த அந்த குருட்டு தன்மையை உணர்ந்த மாதிரி அந்த பாட்டிமையது இல்லீங்களா, தாவீதின் குமாரனே தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும் இறங்கும்னு அது துறக்கிற வரைக்கும் உடனே கிட்ட வந்த உடனே நான் உனக்கு என்ன செய்யணும்னு நினைக்கிறேன், நான் பார்வை அடையணும்னு இருக்கிறேன், உன்னுடைய விசுவாசம் உன்னை ரட்சித்தது பார்வை அடின்னு சொன்னாரு. அதே மாதிரி ஆண்டவர் பார்வையை கொடுக்கிறவர், அதுக்கே சரீர விதமாவே கொடுத்தவராச்சு, நமக்கு ஏன் கொடுக்க மாட்டார். உண்மையா நம்முடைய அறியாமைய நம்முடைய குருட்டுத்தனத்தை உணர்ந்து அதெல்லாம் நாம் அறியாம இருக்கிறோம் பார்க்காம இருக்கிறோம் ஜெபம் பண்ண ஏன் செய்யாம இருப்பார். யோசிச்சு பாருங்க, இது ஜெபமா இந்த பகுதி நம்ம எடுத்துக்குவோம். இன்னொன்னு, இந்த பிரகாசிப்புதல் தான் மிகப்பெரிய மருந்து. நம்ம எத்தனையோ உலக போதையில உலக அதிசயங்கள்ல கவர்ந்து நம்மளை அழித்துக்கிறதுல இருந்து நம்மளை தடுக்க முடியும். அது இப்ப வர்றதெல்லாம் எல்லாமே நம்மளை அழிக்குதுன்னு தெரியுதா, எத்தனை உலக காரியங்கள் எல்லாத்திலயும் ஃப்ராடு தான், எல்லாத்திலயும் ஏமாத்தல் தான், பசங்கள்ல இருந்து பெரியவங்கல இருந்து எல்லாத்திலயும். அதை டிவியா எடுத்துக்காங்க, மொபைல எடுத்துக்காங்க, ஆப்ஸ் எடுத்துக்காங்க, இன்ஸ்டாகிராமா எடுத்துக்காங்க, எல்லாமே நம்மள போதையாக்க பார்த்து நம்மளை ரொம்ப உயர்த்துதா, நம்மளை ரொம்ப ஆசீர்வாதிக்குதா, நம்மளுக்கு ரொம்ப சுகம் கொடுத்து நம்மளுக்கு நல்ல மன மென்டல் ஹெல்த் கொடுக்குதா, நம்ம மென்டல் ஹெல்த்தும் பிசிக்கல் ஹெல்த்தும் ஸ்பிரிச்சுவல் ஹெல்த்தும் அழிக்கிறது தான். ஏன் அதுல உழுந்து கிடக்கிறோம், குருடர்களா இருக்கிறதுனால அதுதான் நல்லா தெரியுது. கடவுள் காண்டி நம்ம கண்களை ஓபன் பண்ணாருன்னா அவருடைய வார்த்தையில இருக்கிற அதிசயங்களை கொஞ்சம் கொஞ்சம் பார்க்க ஆரம்பிச்சோம்னா அவ்வளவுதான், இதெல்லாம் மங்கி போறோம் இல்லைங்களா. உங்களுடைய அதிசயமான காரியங்களை பார்க்க என் கண்களை திறந்துருங்க ஆண்டவரே என்னும் போது இதெல்லாம் மங்க போறோம். அதுதான் பெரிய மருந்து, ஒரு சப்ஸ்டிட்யூட். எவ்வளவு முக்கியமான ஜபம் இந்த ஜபத்து, ஆண்டவர் நமக்கு பதில் கொடுக்கட்டும், ஆண்டவர் நம்ம எல்லாருக்கும் பிரகாசித்து இதில் கொடுக்கட்டும், உள்ளத்துல இருந்து உங்களுடைய குருட்டுத்தனையை உணர்ந்து நம்ம எல்லாம் ஜெபம் பண்ணலாம்.